நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 12 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் வடமாகாண முதலமைச்சருக்கு புதிய துறைகளை உருவாக்க அதிகாரம் இல்லை என்று ஆளுநர் கூறியுள்ளது பற்றி ஒருங்கிணைந்த முன்னாள் வடகிழக்கு மாகாணத்தின் ஒரு செயலாளராக இருந்த டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
அதாவது முதலமைச்சர் இன்ன இன்ன டிபார்ட்மெண்ட் நாங்கள் உருவாக்க போகிறோம் என்று முடிவெடுத்து அதை அமைச்சர் வாரியத்திலே அதற்கான அனுமதியை பெற்ற பிறகு அதை உருவாக்குவதில் அவருக்கு எந்தவித தடங்களும் இருக்க முடியாது.
புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவது குறித்து இலங்கை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பற்றிய விவரங்கள், அண்மையில் இலங்கையில் இடம்பெயர்ந்தோர்களை சந்தித்த ஐநாவின் சிறப்பு அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையின் விவரங்கள், கென்யா சுதந்திரம் அடைந்து 50 ஆண்டுகளாகும் வேளையில் அங்கிருக்கும் ஒரு தமிழரின் கருத்து. ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் சுவாமிநாதன்.
நெல்சன் மண்டேலாவின் அஞ்சலி நிகழ்வில் சர்ச்சையை ஏற்படுத்திய சைகை மொழிபெயர்ப்பாளரை விநியோகித்த நிறுவனம் பல வருடங்களாக ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டு வந்ததாகவும், தராதரமற்ற மொழிபெயர்ப்பாளரை அனுப்பி வந்ததாகவும் தென்னாப்பிரிக்க அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றது.
The company South African Interpreters has been in existence for a while and we did track down the
அந்த சைகை மொழிபெயர்ப்பாளரான தம்சுனோங் தேஞ்சி அவர்கள் செவ்வாயன்று அந்த நிகழ்வின் பொழுது அர்த்தமற்ற வகையில் மொழிபெயர்த்ததாக சைகை மொழி நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த நிறுவனம் அது குறித்து எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை. அந்த தருணத்தில் எந்தவிதமான பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்கவில்லை என்று ஒரு தென்னாப்பிரிக்க துணை அமைச்சரும் கூறியிருக்கின்றார். உலகத் தலைவர்களுக்கு முன்னதாக தனது மொழிபெயர்ப்பு நடவடிக்கைகளில் ஒரு வகையான மனச்சிதவு நடவடிக்கையால் தான் பாதிக்கப்பட்டிருந்ததாக அந்த மொழிபெயர்ப்பாளர் கூறியிருந்தார். தான் கடந்த காலங்களில் வன்செயல்களை எதிர்கொண்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக 1971 நடந்த போரின் போது மனிதகுலத்திற்கு எதிராக குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்பட்ட வங்கதேச இஸ்லாமிய எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவருக்கு நீதிமன்றம் ஒன்று வழங்கிய மரண தண்டனையை வங்கதேச உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ஜமாத்தி இஸ்லாமிக் கட்சியின் மூத்த தலைவரான அப்துல் காதர் முல்லா அவர்களுக்கு செவ்வாயன்று நிறைவேற்றப்படவிருந்த மரண தண்டனை இறுதி நேர மேன் முறையீட்டை அடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. சட்ட நடைமுறைகள் தற்போது முடிந்துவிட்டதாகவும், ஆனால் அதிபரிடம் மன்னிப்பு கோருவதற்கான வாய்ப்பு மாத்திரமே இருப்பதாகவும் வங்கதேச சட்டமா அதிபர் பிபிசியிடம் தெரிவித்தார். வங்கதேசத்தின் போர்க்குற்ற சிறப்பு தீர்ப்பாயத்தால் இஸ்லாமிய தலைவர்கள் பலருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைகளில் இதுவும் ஒன்று. ஆனால் இது முதலாவதாக நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது.
தாய்லாந்தின் எதிர்க்கட்சி செயற்பாட்டாளரான அபிஷித் விஜாஜிவா அவர்கள் மீது அவர் பிரதமராக இருந்த காலத்தில் ராணுவ அடக்குமுறையுடன் தொடர்புடைய கொலைகள் குறித்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. 3 முன்னதாக தலைநகர் பாங்காக்கில் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சீனிவாசரா அவர்களுக்கு ஆதரவாக பெரும்பாலும் ஆயுதங்களற்ற வகையில் நடத்தப்பட்ட போராட்டம் ஒன்றின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்தபொழுது 90 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். தன் மீதான குற்றச்சாட்டை அபிஷித் அவர்கள் மறுத்தாலும் ஆயுதங்களை ராணுவம் பயன்படுத்த அவரே அனுமதி வழங்கியிருந்தார். தக்ஷினின் சகோதரியான இங்லாக் அவர்கள் தற்பொழுதைய ஆட்சியை வீழ்த்துவதற்காக போராடுகின்ற எதிர்க்கட்சித் தலைவர்களில் அவரும் ஒருவராவார்.
கென்யா சுதந்திரமடைந்த 50 ஆண்டு அனுஷ்டிக்கப்படும் நிலையில் அந்த நாட்டின் அதிபர் உஹுரு கென்யாட்டா அவர்கள் தேசிய ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்.
It is important to recognize that Africa has come of age. Africa seeks constructive partnership.
சர்வதேச சமூகத்துடன் கென்யா ஒத்துழைத்து செயல்படும் என்றும், ஆனால் இருதரப்பு மரியாதையின் அடிப்படையிலேயே ஆப்பிரிக்கா நட்புகளை விரும்பும் என்ற விடயத்தை அங்கீகரித்தே அது நடக்கும் என்றும் நைரோபியின் விளையாட்டரங்கில் உரையாற்றுகையில் அவர் கூறினார். 2007 தேர்தலை அடுத்து நடந்த வன் செயல்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். சீனாவுடனான பலமான நட்பையும் உஹுரு கென்யாட்டா கூறினார்.
மர்மமான சிறுநீரக நோய் ஒன்றினால் இலங்கையில் சுமார் 500,000 மக்களுக்கு பரவ காரணமாக இருந்ததாக ஐநாவின் உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தின் மீது இலங்கையின் சிவில் சமூக அமைப்பு ஒன்று புகார் செய்திருக்கின்றது. பல்தேசிய நிறுவனங்களின் சார்பில் ஐநா உணவு மற்றும் விவசாய நிறுவனம் விவசாய இரசாயன பொருட்களின் பாவனையை ஊக்குவித்ததாக வளர்ச்சிக்கான செயற்பாட்டுக் குழுவான த ஸ்வர்ணா ஹன்சா ஃபவுண்டேஷன் அமைப்பு கூறியிருக்கின்றது. அதன் விஷத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐநா நட்டையீட்டை வழங்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரியிருக்கின்றது. ஐநா உணவு மற்றும் விவசாய நிறுவனம் அந்த வகையான குற்றச்சாட்டை நிராகரித்திருக்கின்றது. 3 வகையான இரசாயனங்களை தாம் தடை செய்திருப்பதாக இலங்கையின் விவசாய அமைச்சு பிபிசியிடம் கூறியிருக்கின்றது.
பரம்பரை ரீதியாக மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு புதிய வித ஹார்மோன் சிகிச்சை கொடுத்தால் வயதான நிலையில் பெண்களுக்கு வரும் மார்பக புற்றுநோயை பாதியாக குறைக்கலாம் என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. லான்செட் இதழில் இந்த ஆய்வு முடிவுகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கையின் வடமாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் சமீபத்தில் சமர்ப்பித்த வரவு செலவு திட்ட உரையில் புதிதாக வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்து ஆகிய இரு துறைகளை உருவாக்கப் போவதாக அறிவித்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. மாகாண கவுன்சில்களுக்கு இதுபோன்ற துறைகளை உருவாக்கும் அதிகாரம் இல்லை என்றும், ஜனாதிபதி அல்லது ஆளுநரின் ஒப்புதலுடனேயே அவை உருவாக்க முடியும் என்றும் மாகாண ஆளுநர் சந்திரசிறி கூறியிருப்பதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாயின. இலங்கையின் 13வது அரசியல் சட்டத்திருத்தம் மற்றும் மாகாண கவுன்சிலின் சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த மாகாண கவுன்சில்களுக்கு புதிய துறைகளை உருவாக்கும் அதிகாரம் மத்திய அரசிடமிருந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதா என்று முன்பு ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையின் முதல்வருக்கு செயலாளராகவும் பின்னர் கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கு ஆலோசகராகவும் இருந்த டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
பகிர்ந்தளிக்கப்பட்டு தான் இருக்கின்றன. இதை வந்து எப்படி நாங்கள் அணுகிற விஷயம்தான் இங்கே இருக்கிறது. நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்வேன். முதலில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையிலே அதாவது அமைச்சர்கள் ஐவர் தான் இருக்கலாம் என்று இருந்தது. அமைச்சுக்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு அமைச்சர்களே ரெண்டு அமைச்சுக்களையும் இருக்கலாம். அவ்வாறாக நாங்கள் அமைச்சுக்களை அமைத்திருந்தோம். அப்போ அந்த அமைச்சுக்களின் கீழே திணைக்களங்கள் அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்வார்கள் அமைக்கலாம். என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த திணைக்களம்ன்றதை அது அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் தான் இருக்கும். அதாவது முதலமைச்சர் இன்ன இன்ன டிபார்ட்மெண்ட்ஸை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று முடிவெடுத்து அதை அமைச்சர் வாரியத்திலே அதற்கான அனுமதியை பெற்ற பிறகு அதை உருவாக்குவதில் அவருக்கு எந்தவித தடங்களும் இருக்க முடியாது. ஆனால் அந்த திணைக்களங்களுக்கு தலைவர்களாக அதாவது ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸாக நியமனம் பெறுபவர்கள் இந்த ஆளுநரால் தான் செய்யப்பட வேண்டும். இதுதான் அந்த சட்டத்தில் அதாவது 13வது திருத்த சட்டம் என்று சொல்வதிலும் பார்க்க இந்த விடயம் திணைக்கள தலைவர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்குத்தான் இருக்கும் என்பதை மாகாண சபைகள் சட்டம் இலக்கம் 42 சொல்லப்பட்டிருக்கிறது.
இல்லை, அது நீங்கள் வந்து திணை துறைகளுக்கான திணைக்களங்களுக்கான தலைவர்களை பற்றி சொல்கிறீர்கள். ஆனால் திணைக்களங்களை உருவாக்குவதற்கான அதிகாரம்
அது ஆளுநர் அதில் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது 10 திணைக்களங்களை உருவாக்கலாம், 20 திணைக்களங்களை உருவாக்கலாம். ஆனால் திணைக்களம் என்று சொல்வதற்கும்
ஸோ அந்த அதிகாரம் வந்து முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது என்கிறீர்கள்.
முதலமைச்சருக்கு தான். ஆனால் அந்த முதலமைச்சர் வந்து அதை இந்த அமைச்சர் வாரியத்திலே போட்டு அதற்கான அனுமதியை பெற வேண்டும்.
சரி, இப்பொழுது அந்த மாதிரியான அதிகாரம் இல்லை என்று அவர் ஆளுநர் சொல்வது அப்போது தவறா?
அது தவறு. அப்படி ஆளுநர் சொல்லுவாரானால் தவறு.
மாகாண கவுன்சில்கள் சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் இந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது?
மாகாண சபைகள் சட்டத்திலே இது விடயமாக அதாவது அமைச்சுக்களோ அல்லது திணைக்களங்களோ பற்றி எதுவித எந்த ஒரு இதிலையும் சொல்லவில்லை. அதாவது 13வது திருத்த சட்டத்திலும் சொல்லப்படவில்லை, மாகாண சபைகள் சட்டத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் மாகாண சபையில் சொல்லப்பட்டிருப்பது திணைக்கள தலைவர்கள் திணை மற்றது அரசாங்க ஊழியர்களை யார் அப்பாயின் பண்ணுவார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியால் இதை நாங்களே அதாவது வடக்கு கிழக்கு இணைந்திருந்த காலத்திலே இதை முதலமைச்சர் தான் செய்தார். அதற்கு பிறகு கிழக்கு மாகாணத்திலே நான் 4 வருடங்களாக சந்திரகாந்தன் முதலமைச்சருக்கு நான் சிரேஷ்ட ஆலோசகராக இருந்தேன். அந்த காலகட்டத்திலும் இப்படித்தான் நாங்கள் செய்தோம். உண்டபடியால்
அதாவது முதலமைச்சர் பிரேரித்து அதை ஆளுநர் வந்து ஏற்றுக்கொள்ள
பிரேரிக்கிறேன் முதலமைச்சர் அது ஒரு தீர்மானமாக ரெசல்யூஷனாக அமைச்சர் வாரியத்திலே அதற்கு அனுமதி பெற வேண்டும். அமைச்சர் வாரியம் அதாவது போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது எக்ஸிகூட்டிவ் பவர் இஸ் வெஸ்டட் இன் த போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதுதான் அங்கே உள்ளது. அதாவது இஸ் வெஸ்டட் இப்படித்தான் அங்கே யாப்பில் இருக்கிறது. எக்ஸிகூட்டிவ் பவர் இஸ் வெஸ்டட் இன் த கவர்னர் ஹூ ஷால் எக்ஸசைஸ் த்ரூ த போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் இருக்குது.
எனவே இப்பொழுது இந்த தற்பொழுது ஆளுநர் சொல்லியிருப்பதாக வரும் கருத்துக்கள் 13வது சட்டத்திருத்தம் மற்றும் இந்த மாகாண கவுன்சில்கள் சட்டத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் குறித்து மாகாண அரசுக்கும் கொழும்பின் பிரதிநிதியாக அங்கே செயல்படும் ஆளுநருக்கும் இடையே நடக்கின்ற ஒரு பனிப்போராக பார்க்கலாமா?
நிச்சயமாக அது ஒரு பனிப்போர். ஆனால் அந்த பனிப்போரில் இதை வந்து அவர்கள் இருவர்களுக்கும் இடையில் நடக்கும் பனிப்போர் என்று சொல்வதிலும் பார்க்க, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் இருந்தால் மாகாண ஆளுநர் வந்து மத்திய அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி சொல்வதுத்தான் அவர் செய்வார் என்றபடியால் அந்த மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த மாகாண சபை என்று சொல்வதிலும் பார்க்க அந்த அரசியல் அங்கு அரசியல் கட்சிக்கும் இடையிலே நடைபெறும் பனிப்போர் தான் நான் சொல்ல வேண்டும்.
இலங்கை அரசின் ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் செயலாளரான டாக்டர் கே விக்னேஸ்வரன். அடுத்ததாக, இலங்கையில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் மீண்டும் கைது செய்யப்படுவது குறித்து இலங்கை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்பு விடுதலை செய்யப்பட்ட ஒரு தமிழ் கைதியை மீண்டும் கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சம்பந்தமான விளக்கங்களை முன்வைக்குமாறு உச்சநீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை பிரதேசத்தில் வசிக்கும் ஜோசப் அமலதாஸ் எனும் கைதி தாக்கல் செய்த மனுவை ஆராய்ந்த பின்னரே உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. கடந்த 2010 பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் போலீசார் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். அதன் பின்பு ஒரு வருடகால புனர்வாழ்வு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டதான் கடந்த 2012 விடுதலை செய்யப்பட்டதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட தன்னை போலீசார் மீண்டும் கைது செய்து வழக்கு விசாரணையின்றி தடுத்து வைத்திருப்பதாகவும் மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனு அழைக்கப்பட்ட போது கேள்வியொன்றை எழுப்பிய நீதிபதிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் ஏன் மீண்டும் கைது செய்யப்பட்டார் என்று அரச சட்டவாதியிடம் வினவப்பட்டது. அதற்கு அரச சட்டவாதி தெளிவான பதில் எதுவும் வழங்கவில்லை. அதே போன்று இந்த சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் தொடர்பான விவரங்கள் எதுவும் தன்வசம் இல்லை என்றும் நீதிபதிகள் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் வழங்கிய அரச சட்டவாதி அறிவித்தார். அதன் பின்பு வழக்கு விசாரணையை எதிர்வரும் 20 வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் இந்த சந்தேக நபர் மீண்டும் கைது செய்யப்பட்டமை தொடர்பான விளக்கங்களை முன்வைக்குமாறு அரச சட்டவாதியிடம் உத்தரவிடப்பட்டது. இதேவேளை புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களை மீண்டும் கைது செய்வதை தான் கண்டிப்பதாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் தலைவர் சட்டவாதி நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனர்வாழ்வு திட்டங்கள் மீது அரசாங்கத்துக்கே நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் இதன் மூலம் காண்பிக்கப்படுகின்றது. இவ்வாறான செயல்களின் மூலம் புனர்வாழ்வு திட்டங்கள் மீது கைதிகள் வைத்திருக்கும் நம்பிக்கை சீர்குலைவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. எனவே புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்படும் கைதிகளை சந்தேகத்துக்கு இடமான முறையில் பார்க்க வேண்டாம் என்பதே எமது வேண்டுகோள் என்று தெரிவித்தார் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் தலைவர் சட்டவாதி நாமல் ராஜபக்ஷ.
கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்களின் நிலை குறித்து ஆராய அண்மையில் அங்கு பயணம் செய்த ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் சிறப்பு பிரதிநிதி செலோகோ பெயானி தனது பயணம் தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையின் முக்கிய பகுதிகளை தொகுத்து தமிழில் தருகின்றார் சிவகன்.
இலங்கை போரினால் இடம்பெயர்ந்தவர்களின் பிரச்சினைக்கே ஒரு காத்திரமான தீர்வை காண்பதற்கு வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட யுக்திகள் தேவை என்று ஐநாவின் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களின் மனித உரிமைகள் குறித்த சிறப்பு பிரதிநிதி ஷலாகா பியானி அவர்கள் கூறியிருக்கின்றார். அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த அவர் அது குறித்த அறிக்கை ஒன்றை ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். அந்த அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையின் போர்ப்பகுதிகளை பொறுத்தவரை அங்கிருக்கின்ற பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உடல் ரீதியான தன்னாதிக்கம், அவர்களது இனப்பெருக்கத்துக்கான உரிமை ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டுமென்றும், காணிகளுக்கான உரிமை பாதுகாக்கப்படுவதுடன் உரிய விகிதத்தில் தேசிய பாதுகாப்புக்கான இராணுவ கரிசனைகளும் பொதுமக்களின் நடமாடுவதற்கான வாழ்வதற்கான இடத்தை தேர்வு செய்வதற்கான உரிமையும் சமநிலையில் பேணப்பட வேண்டுமென்றும் அவர் கூறியிருக்கின்றார். இராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளின் விவரங்களின் வெளிப்படைத்தன்மை பேணப்படுவதுடன் பொதுமக்கள் செயற்படும் இடங்களில் இருந்து இராணுவம் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த 30 போரினால் பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்தவர்கள் தமது சொந்த இடங்களுக்கு திரும்புவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். போருக்கு பின்னர் நிவாரண நடவடிக்கைகளில் இருந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு மாறுகின்ற காலப்பகுதியில் இடம்பெயர்ந்தவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை அரசாங்கமும் வளர்ச்சிக்கான செயற்பாட்டாளர்களும் மேற்கொள்ள வேண்டுமென்றும் ஷலாகா பியானி தெரிவித்திருக்கின்றார். போரில் இடம்பெயர்ந்த அகதிகளை மீளக்குடியமர்த்த அரசாங்கம் கணிசமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்ற போதிலும் கணிசமான தொகையினர் இன்னமும் இடம்பெயர்ந்த நிலையிலேயே தொடர்வதாகவும், இருப்பிடங்களுக்கு திரும்பிய பலர் மோசமான நிலையில் இன்னமும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் பிரெஞ்சு தொண்டு நிறுவனமான ஏசிஎஃப்பின் சில பணியாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்று வரை குற்றவாளிகள் அடையாளம் காணப்படாமலேயே இருக்கின்றார்கள். இந்நிலையில் நீண்ட காலத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் தங்களது எண்ணங்களை நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமாருடன் பிரத்யேகமாக பகிர்ந்து கொண்டார்கள். அவரின் செய்திக்குறிப்பு.
இலங்கையில் பிரெஞ்சி தொண்டர் நிறுவனத்தின் உள்ளூர் பணியாளர்கள் படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை தேவை என அந்நிறுவனத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையை அப்பணியாளர்களின் குடும்பங்களும் விரும்புகின்றன. 2006 ஆகஸ்ட் மாதம் கிழக்கு மாகாணத்தில் போர் இடம்பெற்ற காலத்தில் ACF நிறுவனத்தின் 4 பெண்கள் உட்பட 17 உள்ளூர் பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சம்பவம் இடம்பெற்று 7 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் அவர்களது குடும்பங்களை பொறுத்தவரை அது பற்றி பேசுவதற்கு விரும்பாத நிலையிலே காணப்படுகின்றார்கள்.
சொல்லிக்க மாட்டேன், பதட்டப்படுவேன். இப்ப நான் இருக்கிற மனநிலையில நான் ஒன்றுமே கதைக்கிற நிலையில இல்லாம இருக்கிறேன். எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. பிஏ பட்டதாரி. இப்படி எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு அந்த பிள்ளையால நான் பாதிக்கப்பட்டு இருக்கேன். இழப்பட்ட கோடிக்கணக்கான இழப்பு அந்த புள்ளங்களுக்கு. 27 வயசு.
அக்காவும் அப்பாவும். அப்பா டிரைவர், ஃபீல்ட் ஆபீசர். சொல்லல, அது என்னால சொல்லல. அது இப்ப ஓரளவுக்கு இருக்கிறோம். திரும்பவும் மதம் பற்றி கதைச்சு எங்களால் இயலாது. திரும்ப அம்மாவுக்கும் இயலாது. திரும்ப திரும்ப அதை கதைச்சு கொண்டிருக்க.
இந்த படுகொலை சம்பவத்துக்கு இலங்கை அரசாங்க படைகளே பொறுப்பு என்று ACF நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச விசாரணை தேவை என்றும் அந்நிறுவனம் கூறுகின்றது. இது தொடர்பாக அக்குடும்பங்களை சந்தித்து கருத்து பெற முயன்றபோது தமது பெயர்கள் குறிப்பிட விரும்பாத நிலையில் சிலர் கருத்துக்களை தெரிவித்தனர்.
சம்பவம் ஆர் செய்தென்று நாங்கள் உறுதியாக காண இல்லை. காணாது என்னென்று நாங்கள் இவர்தான் ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியாது. அந்த நேர சந்தர்ப்பங்களுக்கு பிரச்சனை நடந்துருக்கு. அதே அநேக மக்கள் இறந்ததுக்கெல்லாம் காரணம் இலங்கை அரசாங்கத்தினுடைய இராணுவம் தான் சொல்லினோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு இதை கண்ணால காண இல்லை. காணாதோடைய ஆர் செய்தென்று சொல்ல முடியாது.
அந்த நேரத்துக்குள்ள வந்து நாங்க இருந்த இடத்துக்கும் அவங்க இருந்த இடத்துக்கும் இடையில 18 மைல் வித்தியாசம். ஆர் செய்தன்றது எனக்கு சரியா விளங்கலன்னு சொல்லிச்சு. கோர்ட்ல வந்து மரண விசாரணை எடுத்தவங்க தானே. அந்த நேரத்தில் சொன்னா எங்க நடந்த சம்பவம் சரி, ஆனா ஆர் செய்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சு. அதால எனக்கு தெரியாண்டு நான் கோர்ட்லயே சொல்லிட்டேன்.
சண்டே நடந்தது இராணுவத்துக்கும் எல்டிடிக்கும் இடையில தான் அந்த போர் நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த நேரம் யார் அதை செய்திருப்பாங்கன்னு சொன்னதுக்குல நாங்கள் தமிழ் மக்கள் என்ற சார்பில் இருந்து பாக்கல எங்களுக்கு எதிராக ஒரு இது நடக்கும்னு சொன்னா வேற்றினத்தவர் தான் எங்களை செய்திருப்பாங்க. நாங்கள் பொதுவான அபிப்பிராய மொழி, ஆனா இவங்க தான் செய்திருப்பாங்கன்னு கூற முடியாது. உண்மையின்படி நாங்கள் பக்கவும் இல்லை, எங்களிடம் யாரும் அதை பற்றி பெருசா கூறவும் இல்லை. யார்தான் செய்திருப்பார்கள் என்று. ஆனா எங்களுக்கு இதை பற்றி ஒண்ணுமே முழுமையாக தெரியாது
என்று கூறிய அவர்கள், சர்வதேச விசாரணை தேவை என்று ACF நிறுவனத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை தொடர்பாக குறிப்பிடுகையில்,
வெளிநாட்டு பணிகள் கொஞ்சம் தீவிரமாக அலசியார் அஞ்சு செய்து கொண்டு வாரபடியால் அவங்களால எங்களுக்கு ஒரு மன நீதி கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். உள்நாட்டு நீதி கிடைக்கும் என்றதுல எங்களுக்கு எந்த வித நம்பிக்கையும் இல்லை. ஏனென்று சொல்ல போனால் எங்கண்ட தமிழ் மக்கள் எவ்வளவோ அழிவுகள் ஏற்பட்டுடுது. எவ்வளவோ தமிழ் மக்கள் அழிஞ்சு போய் இன்றைக்கும் ஒருதற்கும் ஒருவித முடிவும் இல்லை. அதனால இதுக்கும் எங்களுக்கு பதில் வராது. எங்களுக்கு சரியான ஒரு நீதி வேணும். ஆறு என்றாலும் சரி, அவன் செய்தவனே அவனை இன்னார்தான் செய்தன்றத எங்களுக்கு அவன் உறுதிப்படுத்தணும். எங்களுக்கு இவ்வளவு காலமும் இந்த 7 ஒரு நீதியும் கிடைக்க இல்லை. நீதியைத்தான் நாங்களும் பார்க்கறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அவர்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்றபடியால் அந்த சர்வதேச விசாரணையை நாங்கள் விரும்புகின்றோம். என்ன முடிவு என்று சொல்லி அதில் காணலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் வந்து போனது இவங்க வந்து எதுக்காகவும் போகல. தங்களோட மக்கள் பொதுமக்களுக்காக சேவை செய்ய என்று போனவங்களை இப்படி ஒரு படுகொலை செய்யப்பட்டதால சர்வதேச விசாரணை ஒன்று வைத்து அதுல அவங்க நீதி ஒன்று தர்றது நாங்கள் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். அப்பதான் எங்களுக்கு அதுல உண்மை தெரியும், யார் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி
என்று குறிப்பிட்ட இக்குடும்பங்களுக்கு ACF நிறுவனம் இதுவரை தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்கியுள்ளது.
10 லட்சம் ரூபாய் மட்டுக்கும் தான் அவர்கள் உதவியை செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சரியான விசாரணை இன்றி இந்த தாங்கள் ஒரு முடிவில்லாம ஒரு உதவியும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த முடிவு தெரிந்த பட்சத்தில் தான் தாங்கள் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்ற முடிவில் இருக்கிறார்கள் அவர்கள்.
என்றும் குறிப்பிட்ட இக்குடும்பங்களை பொறுத்தவரை இந்த துயர சம்பவத்திலிருந்து இதுவரை மீள முடியாதவர்களாகவே காணப்படுகின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்திக்குறிப்பு அது. பாதுகாப்பு காரணங்களுக்காக எம்முடன் பேசியவர்களின் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை. இது லண்டன் BBCயின் தமிழோசை. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
ஒரிசாவைச் சேர்ந்த 3 பேர் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை ஒட்டிய புறநகர் பகுதியில் இருக்கும் தொழிற்சாலை ஒன்றில் கடந்த 1 ஆண்டு காலமாக கொத்தடிமையாக வேலை செய்வதாக தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு வந்த புகாரை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் கோட்ட அலுவலர் டி சந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஒன்று அவர்களை மீட்டிருக்கின்றது. இந்த மீட்பு நடவடிக்கையில் என்ன நடந்தது என்று அவரையே தொடர்பு கொண்டு கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
ஆக்சுவலா ஐஜே இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் ஒரு இருக்காரு, ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒடிசாவிலேருந்து ஒரு ஃபாதர் வந்து பையனோட அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அது என் பையனை வந்து கூப்பிட்டு போய் கான்ட்ராக்ட் பேசிஸில் கூப்பிட்டு போய் பாண்டட் லேபராக அடைச்சி வச்சுருக்காங்க, சம்பளம் கொடுக்க மாட்றாங்க, ஊருக்கு அனுப்ப மாட்றாங்க சொல்லி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. அவங்க ஃபாதர் கம்ப்ளைண்ட் இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் வந்து, ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி நாங்கள் இம்மிடியட்டாக அந்த கான்ட்ராக்டர் கம்பெனியில் போய் அந்த பையனை பிடிக்கிறப்ப, ஸோ மூணு பசங்க இருந்திருக்காங்க, அதில் ரெண்டு பசங்க மைனர், ஒரு பையன் மேஜர். ஸோ அந்த பையனை ஒரு என்கொயரி பண்ணி தனித்தனியாக என்கொயரி பண்ணுறப்ப ஸோ அவங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பாண்டட் லேபர் ஆக்டில் வந்து அட்ராக்ட் ஆனதுனால இம்மிடியட்டாக நாங்கள் அந்த மூணு பசங்களையும் ரெக்கவர் பண்ணி ஸோ ரிலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கம்பெனி பேரில் நாங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஆக்ஷன் எடுக்க சொல்லி.
இந்த குறிப்பிட்ட மூன்று பேரும் எத்தனை நாளாக அங்கே அவங்களோட வேலை செஞ்சுருக்காங்க, என்ன வேலை செஞ்சுருக்காங்க?
லாஸ்ட் 1 இயர் வந்திருக்காங்க. அவங்க இன்னொரு ஒரு கம்பெனியில் போய் அதாவது ஏஜென்சி மாதிரி இருங்க, அந்த கான்ட்ராக்டர் அதாவது ஒரு ஒரிசாலேருந்து கூட்டு வந்து இவங்க ஏஜென்சி ஒரு படத்துக்கு வேலைக்கு அனுப்புறது, அந்த பசங்களுக்கு அவங்க பசங்களுக்கு உள்ள சம்பளத்தை இவங்க வாங்கி ஸோ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக செக்யூரிட்டி ஏஜென்சி மாதிரி இப்போ அதை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது.
இந்த குறிப்பிட்ட நபர்களுடைய ஒப்புதல் இருந்ததா இங்க வர்றதுக்கு, என்ன நடந்துதான், அவங்க எப்படி இங்க வந்தாங்க?
அவங்க ஃபாதர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஃபாதருக்கு பணம் கொடுத்துட்டு நாங்கள் இவ்வளோ சம்பந்தம் சொல்லி அங்கேருந்து ஒரிசாவிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ கூட்டிட்டு வந்த இடத்துல வந்து இவங்க வந்து எதுவுமே சரியா அந்த அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒன்றும் நடக்கலைங்க. ஸோ அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கல, ஊருக்கு அனுப்பல, உடம்பு சரியில்லைனா கூட அனுப்புறது கிடையாது. ஸோ மூமெண்ட்ஸ் வேலையை விட்டா அந்த இடத்த விட்டு ஆஃபீஸ் விட்டா வேலையை விட்டா இந்த இடம் வந்து ஹாஸ்டல். ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்குது.
இப்போ இந்த குறிப்பிட்ட பசங்க மூணு பேரும் ஒரிசாவுக்கு திரும்பி போயிட்டாங்களா?
ஒரு பையன் வந்து மேஜர் அவனை அனுப்பிச்சு விட்டாச்சு, அவங்க ஊருக்கு அனுப்பிச்சாச்சு த்ரூ என்ஜிஓஸ். இன்னொரு பையன் வந்து மைனர், அவங்க அப்பா வந்து கூட்டு போயிட்டாரு. இன்னொரு பையன் மைனருங்கிறதுனால நம்ம குழந்தைகள் காப்பகத்துல வந்து ஹேண்டோவர் பண்ணிருக்கோம். இன்னும் அவங்க அப்பா வந்து கூட்டு போகல. குடும்ப வறுமை நிலைமையில தான் அனுப்பிச்சிருக்காரு, வறுமை நிலையினால தான் அனுப்பிச்சிருக்கான்.
என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க சார் இந்த மூணு பேரும்?
அவங்க வந்து அந்த மோட்டர் வெஹிக்கிள் மோட்டார் கார் கம்பெனிக்கு வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்குற கம்பெனிக்கு வந்து இவங்க இது பண்ணிருக்காங்க, அசம்பிள்ட் ஐட்டம்ஸ் அது மாதிரி பண்றாங்க.
ஒரு நாளைக்கு இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு சொல்லப்பட்டது, எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க?
அவங்களுக்கு வந்து 7000 ரூபாய் சொல்லி கூட்டு வந்திருக்காங்க, ஆனா அந்த அமௌண்ட் அவங்க கொடுக்கல.
அதாவது மாசத்துக்கு
மாசம் 7000 ரூபாய். அதெல்லாம் வந்து கம்பெனி 7000 ரூபான்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு 7000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த கான்ட்ராக்டர் வந்து அந்த 7000 ரூபாய் வாங்கி இந்த பையனுக்கு கொடுக்கறது இல்லை. ஸோ 3000 கொடுக்கறது, 2000 கொடுக்கறது, ஏதாவது சாப்பிட்ட கணக்கு, உடம்பு சரியில்லாம வைத்தியம் பார்த்த கணக்கு அந்த மாதிரி சொல்லி கழிச்சிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்த கணக்குன்னு சொல்லி கழிச்சிருக்காங்க.
இந்த பழக்கம் இன்னும் வந்து சென்னை மாதிரி ஒரு மாநிலத்தின் தலைநகரத்தை ஒட்டின இடங்கள்லயே வந்து இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
காரணம் என்னன்னாக்கா இப்போ வந்து நம்ம சென்னை அந்த இன்னண்ட் அரௌண்டு டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லாம் வந்து அந்த ஒரிசா பீகார்லேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து வேலை இல்லாம அங்கேருந்து இங்கே வராங்க. ஸோ ஒன்று, ரெண்டாவது இங்கே வந்து வேலை செய்யற ஆள் கிடைக்கல. ஸோ இப்போ இந்த பசங்க இவங்க வர்றதுனால இவங்களை வந்து ஒரு கிடையாது, கவர்மெண்ட்ல வந்து ஒரு சிஸ்டம் இல்லை. ஸோ இவங்களை மானிட்டர் பண்றதுக்கோ இல்லை இந்த ஏஜென்சி நடத்துறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டே இதுக்கெல்லாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுக்கலான்னு இருக்கோம், அதாவது லேபர் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் இது மூணும் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க மூமெண்ட்ஸ்லாம் வாட்ச் பண்ணுறது, அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, அந்த வேலை செய்கிற கம்பெனி வந்து ரிஜிஸ்டர்டு கம்பெனியா என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணாதான் இது வந்து குறையும்.
காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அதிகாரி டி சந்திரன். உலகின் முன்னணி ஒரு தொழில் நிறுவனமான நோக்கியா தமிழகத்தில் உள்ள தனது தொழிற்சாலையை விற்க இந்திய நீதிமன்றம் ஒன்று அனுமதி அளித்துள்ளது. அந்த நிறுவனம் உரிய வரிகளை செலுத்தவில்லை என்று கூறி இந்திய அதிகாரிகள் அதை முடக்கியிருந்தார்கள். இது குறித்து சுவாமிநாதன்.
சில மாதங்களுக்கு முன்பு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 7.2 பில்லியன் டாலர்களை கொடுத்து நோக்கியாவின் தொலைபேசி தயாரிப்பு வசதிகளை வாங்க ஒப்பந்தம் செய்தது. அந்த ஒப்பந்தத்தின்படி சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் செல்போன்களை தயாரிக்கும் தொழிற்சாலை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திடம் போக இருந்தது. ஆனால் வருமான வரி தொடர்பான சர்ச்சையால் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் தடங்கல்கள் ஏற்பட்டன. கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து உரிய வரிகளை நோக்கியா நிறுவனம் செலுத்தவில்லை என்று இந்திய அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 7 ஆண்டுகளாக நோக்கியா 21,153 கோடி ரூபாய் அளவுக்கு வரி பாக்கி வைத்திருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலையில் வருமான வரித்துறையின் சோதனையும் நடத்தப்பட்டது. நோக்கியா நிறுவனமோ தான் உரிய விதிகளை பின்பற்றி வருவதாக தொடர்ந்து கூறி வருகிறது. இந்த விவகாரத்தை தீர்க்க இந்திய மற்றும் பின்லாந்து நாட்டு அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுக்களிலும் முன்னேற்றம் ஏற்படவில்லை. வரி பாக்கிக்கு ஈடாக சென்னை தொழிற்சாலையை மைக்ரோசாப்டுக்கு மாற்றும் நடவடிக்கைகளை இந்திய அதிகாரிகள் முடக்கினர். இந்நிலையில் இந்த பிரச்சினை நீதிமன்றத்துக்கு சென்றது. தொழிற்சாலையை மைக்ரோசாப்டுக்கு மாற்ற அனுமதி அளித்த நீதிமன்றம் இதுவரை செலுத்த வேண்டிய நிதி தொடர்பாக எவ்வித சுமையையும் மைக்ரோசாப்ட் ஏற்க வேண்டியதில்லை என்று கூறியிருக்கிறது. அதே நேரம் நோக்கியா நிறுவனம் 2,250 கோடி ரூபாயை இடைக்கால காப்பீட்டுத் தொகையாக வருமான வரித்துறையிடம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நோக்கியா எவ்வளவு வருமான வரி செலுத்த வேண்டும் என்பது இறுதி உத்தரவில்தான் தெரியவரும். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் நோக்கியா தொழிற்சாலையில் 7,000 பேர் வேலை செய்கின்றனர். உலகளவில் நோக்கியாவிடம் இருக்கும் மிகப்பெரிய ஆலை இதுதான். இந்தியாவில் செயல்படும் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் தற்போது வரி விவகார சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றன.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சுவாமிநாதன். நிறைவாக, ஆப்பிரிக்க நாடான கென்யா சுதந்திரம் அடைந்து இன்றுடன் 50 ஆண்டுகள் ஆகின்றன. அங்கு இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வாழ்கின்றார்கள். சுதந்திர கென்யாவின் 50 ஆண்டுகள் குறித்து அங்கு சுமார் 40 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் ஒரு தமிழரான உமேஷ் ராமகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டேன். ஒரு உதாரணம் சொல்லுங்க, இந்த வளர்ச்சி வந்து எந்த வகையில ஒரு பலன் கொடுத்திருக்குன்னு சொல்லுங்க.
ஒரு உதாரணம், முதல்ல ரொம்ப வேலைக்காக ஒரு உதாரணம் வந்து
அரசியல்
ஒரு
பகுதி part of Kenya அப்படினு ஃபீல் பண்றீங்களா?
அந்த ஃபீலிங் டெஃபினட்டா இருக்கு உங்களுக்கு. We feel belonging to Kenya. இப்போ எலெக்ஷன் வந்தானே, எங்கெல்லாம் டெஃபினட்டா ஓட் பண்ணாத இருக்க மாட்டோம். எங்கெல்லாம் சிட்டிசன்ஸ் எங்கெல்லாம். அப்புறம் இங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் எங்களோட ஜாஸ்தி அவங்க அந்த லோக்கல் பாஷை எல்லாம் நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் டு கென்யா, அவங்க எங்களோட ஜாஸ்தி அவங்களுக்கு எல்லாம்.
இப்ப கென்யால வந்து பல வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு உங்களை போன்றவர்கள் சொன்னாலும், இப்ப உதாரணமா இப்போ கென்யாவினுடைய வைஸ் பிரசிடென்ட் வில்லியம் ரூட்டோ மேலேயே மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல அவர் மேல இப்ப வழக்கு நடக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? மற்ற நாடுகளின் கென்யாக்கு வந்தவங்க இப்படியான இந்த உள்நாட்டு பாலிடிக்ஸ் ஆல அதுல பிரச்சனை நீங்க சிக்கப்படுறீங்களா?
இதும் போது நம்ம கம்யூனிட்டி வந்து டெஃபினட்டா டார்கெட் பண்ணல யாரும். அந்த எலெக்ஷன் போது கொஞ்சம் டெஃபினட்டா ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்ல. அதுக்கு வந்து இந்த ICC போற வரையிலும் அவசியம் இருக்கல. அது
அந்த எலெக்ஷன் ரிலேட்டட் வயலன்ஸ்ல இந்திய மக்கள் அல்லது வெளிநாட்டில் வந்தவங்க பாதிக்கப்படலங்கிறீங்களா?
அப்படி ஒன்றும் பாதிக்கப்படல. நடுவில் டெஃபினட்டா சில ஏரியாஸ்ல அந்த ட்ரைபல் இதனால நடந்த ப்ராப்ளம் நடந்தது. சில ட்ரைபல்ஸ்க்கு ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து கண்ட்ரி பூரா இதா இருக்கல. இப்ப நேரோபில்லாம் ஜாத்தியப்படும் ப்ராப்ளம் இருக்கல. பட் அதை வந்து ரொம்ப இது பண்ணிருக்காங்க, எக்ஸாஜரேட் பண்ணி.
கென்யால 40 வருஷமா இருக்கீங்க, ஏதாவது சந்தர்ப்பத்துல இந்தியாவுக்கு திரும்பி போகணும் அல்ல திரும்பி போயிடலாங்கிற எண்ணம் வந்திருக்கா உங்களுக்கு?
என்னோட பாசிங்கோட பையன் கூட இங்கே ஹெல்ப்ல இருக்காங்க. எங்களுக்கு கமிட்மெண்ட், இங்க ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு எங்கதான் இருக்கோம். இங்கதான் இருக்கவும் போறோம். ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு திரும்பி போறதுன்னு எங்களுக்கு எங்க ஃபேமிலிக்கு இது கிடையாது. இல்ல எண்ணம் இல்ல, நாங்க இங்கதான் இருப்போம்.
சுமார் 40 ஆண்டுகளாக கென்யாவில் வாழ்ந்து வரும் தமிழரான உமேஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுடன் நேர்களே இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.